ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் வந்து தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு சாந்தோக்கிய உபநிஷதம். இப்போ இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தில் பூம வித்யா அப்படிங்கிற ஒரு பகுதியை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த பூம வித்யா அப்படிங்கிற பகுதியில் கடந்த வகுப்பில் நாம் நிறைவு செய்யும்போது நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நிறைவு செய்தோம். அதாவது எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இருக்கிறது, இறைவனே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இருக்கிறான் அப்படின்ட்டு பார்த்தோம். இப்போ பொதுவாக நம்ம பழமொழி சொல்லுவோம் இல்லை, யானையின் பலம் எதிலே, தும்பிக்கையிலே. மனுஷனோட பலம் எதிலே, நம்பிக்கையிலே. அது மாதிரி தான் யானைக்கு வந்து எங்கே பலம் இருக்குது, அதனுடைய தும்பிக்கை. அது மாதிரி மனிதனிடத்தில் பலம் எங்கே இருக்குது அப்படின்னா அவனுடைய நம்பிக்கை. அப்போ இந்த மாதிரி தான் இங்கே எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா உலகத்தையே அணுகிறோம், இந்த உலக வாழ்க்கையே நம்ம வாழ்கிறோம். இப்போ நம்ம இரவு தூங்க போகும்போது நம்ம ஒரு பெரிய ஷெடியூலெல்லாம் போட்டுக்கிறோம், நாளை காலையில் எழுந்து இப்படி பண்ண போகிறோம், நாளன்னைக்கு அப்படி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அடுத்த வாரம் நான் இதை செய்ய போகிறேன், அடுத்த மாதம் இப்படிலாம் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு எவ்வளவு திட்டமிடல் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த திட்டமிடல்லாம் எந்த அடிப்படையில் இருக்குது? நம்ம உயிரோடு இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு திட்டமிடல் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம உயிரோடு இருந்தால் தானே செய்ய முடியும். இப்போ நான் அடுத்த மாதம் இப்படி ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்கேங்க, அடுத்த வருஷம் அப்படி ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்கேங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமெல்லாம் நடக்கணும், சரியாக போகணும் அப்படின்னா அவர் உயிரோடு இருக்கணும், அப்போ தான் அதெல்லாம் நடக்கும். அப்போ இங்கே நம்பிக்கை, அதாவது நான் உயிரோடு இருப்பேன், இந்த நிகழ்ச்சியை நான் நடத்த போகிறேன், இந்த மாதிரி நான் செய்ய போகிறேன், இது சாதிக்க போகிறேன் அப்படின்னு நமக்குள்ளே என்னென்ன மாதிரி நம்ம திட்டமிடல் வச்சுருக்கோமோ அந்த திட்டமிடல் எல்லாமே ஒவ்வொரு நாளும் இரவில் நம்ம தூங்கும்போது நம்பிக்கையின் அடிப்படையில் தான் தூங்க போகிறோம். காலையில் எழுந்து நம்ம நாளைய ப்ரோக்ராமை செய்ய போகிறோம், நாளைய திட்டமிடலை செய்ய போகிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம வாழுகின்றோம். ஆகவே வாழ்க்கை என்பதே நம்பிக்கை என்பதாக நம்ம இங்கே பார்க்கிறோம். அப்போ நம்பிக்கை இல்லாவிட்டால் ஒரு நாள் எதையுமே சாதிக்க முடியாது. அப்போ நம்பிக்கை மிக மிக முக்கியம் என்று தான் நம்ம கடந்த வகுப்புலையும் ஆழமாக பார்த்தோம். எல்லாமே இந்த உலகத்தில் வந்து ஒருத்தர் இந்த உலகம் அழிய போகுதுங்க, பூகம்பம் வரப்போகுது, இன்றைக்கி நைட்டு வந்து எல்லாருமே அழிஞ்சிடுவோம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னான்னா நம்ம நைட்டு தூங்குவோமா? யோசனை பண்ணி பாருங்கள். ஒருத்தன் வந்து சொல்கிறான், இப்போ வந்து விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, இன்றைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பூகம்பம் வரப்போதாமா, இன்றைக்கி நைட் எல்லாமே அழிஞ்சிடும் அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டான். அப்போ உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? அதை நம்பிட்டோம் அப்படின்னா தூங்கவே மாட்டோம். அப்படியே பயத்துலேயே, ஐயோ இன்றைக்கி நைட்டு ஏதாவது அழிஞ்சிருமாம்மா, என்ன ஆக போதோ ஏதாக போதோ, இறைவா காப்பாற்று, என் குழந்தைங்க என்னாகும், என்னுடைய பேரம் பேத்தி என்னாகும் அப்படின்னு பல கவலைகள் பட ஆரம்பிச்சிடுவோம். அப்போ இதுதான் எல்லாமே, அதாவது வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம எப்படிப்பட்ட நம்பிக்கையை விதைக்கிறோம், எப்படிப்பட்ட நம்பிக்கையில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது தான் இங்கே எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ மரண விளிம்புக்கு போயிட்டு பிழைச்சவங்கெல்லாம் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இப்போ கோமாவுக்கு போயிட்டவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவமனைகளில் விபத்தில் அடிபட்டு கோமாவுக்கு போயிடுவாங்க. கோமாவுக்கு போயிட்டு அவங்க வந்து அவங்க யாருன்னே தெரியாது, ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்படியே உயிரோடு இருப்பாங்க. அப்புறம் டாக்டரே சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா இவர் இனிமேல் தேர மாட்டாருங்க, உயிர் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி இவரால் எந்த பிரயோஜனமும் உங்களுக்கு கிடையாது, அதனால் ஒன்று பண்ணுங்க, இவருடைய உடல் உறுப்புகளை பூரா தானமாக எழுதி கொடுத்துருங்க, அவருடைய கிட்னி அவருடைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து நாங்கள் வேறு இதுக்கு உபயோகப்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து அந்த நோயாளியினுடைய சொந்தக்காரங்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி அந்த உடல் உறுப்புகளை எல்லாம் தானமாக வாங்கிக்குவாங்க. வாங்கிட்டு கருணைக்கொலை பண்ணிவிடுவாங்க. கருணைக்கொலை அதாவது அவர் சாக மாட்டார், ஆனால் சாகடிச்சிடுவாங்க. ஏன் அப்படின்னா அவர் கோமால் இருக்கிறதுனால அவருடைய வாழ்க்கை வந்து பயனற்றதாக போயிடுது அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா. ஆனால் கோமாவில் போனவங்களே நிறைய பேர் பொழைச்சிருக்காங்க, கோமாவுக்கு போயிட்டு மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்முடைய நண்பர் கூட ஒருத்தர் இருக்கார். அப்போ என்னன்னா அந்த கோமாவுக்கு போயிட்டு திரும்பி வர்றவங்க யார் அப்படின்னு கேட்டால் நான் சாக மாட்டேங்கிற நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க தான் கோமாவுக்கு போயிட்டு திரும்பி வருவாங்க. அதாவது எனக்கு இறப்பு கிடையாது, நான் நிச்சயமாக சாக மாட்டேன் அப்படின்னு அவங்க வந்து கோமாவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. அதாவது கோமா ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி மனதில் அந்த ஆழமான பதிவு, எனக்கு மரணம் கிடையாது நான் சாக மாட்டேன் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு அவங்க அப்படியே கோமாவுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன். கோமாங்கிறது என்ன? ஞாபக மறதி. அதாவது எதுவுமே உலகமே இல்லாமல் போயிடும், அதுதானே கோமா. அப்போ வந்து நான் உயிரோடு இருக்க போகிறேனா இல்லையா, நான் யார், எப்படிப்பட்டவன் அப்படின்லாம் சிந்திக்கிறது கூட தெரியாது தான் கோமா. அப்போ அந்த நோய்க்கு ஒருத்தர் போகிறதுக்கு முன்னாடியே நான் சாக மாட்டேன்னு ஒரு முடிவு பண்ணிட்டார்னா அவர் கோமாவிலிருந்து கூட திரும்பி வர முடியுங்க. இது நடைமுறை, உண்மை. எத்தனையோ பேர் அப்படி வந்திருக்காங்க. அப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இதிலிருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மனதினுடைய வலிமை தான் இங்கே எல்லாமே இருக்கு. இங்கே எல்லாமே இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே மனதின் ஞாபகத்தின் வலிமை தன்மையாக இங்கே பார்க்குறோம். அப்போது நமக்கு ஒரு தோணலாம், ஞாபகம் வந்து ரொம்ப உயர்ந்ததுன்னு பார்த்தோம், அப்புறம் நம்பிக்கை ரொம்ப உயர்ந்ததுன்னு பார்த்தோம், ஞாபக சக்தி இல்லாமல் ஒருத்தனால இயங்கவே முடியாது அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து நமக்கு அதை விட உயர்ந்ததாக இருக்குங்களா? நம்பிக்கை விட உயர்ந்ததாக இருக்கானா? இருக்குது. இப்போ ஞாபகத்தை விட உயர்ந்தது ஒன்று இருக்குது, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்பிக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஞாபகத்தை விட உயர்ந்தது என்ன? ஆசை. ஏன் ஆசை இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ கோமாவில் போகிறவர் வந்து ஏன் உயிரோடு இருக்காரு, சாகாமல் இருக்காரு? அவர் தான் உயிர் வாழணுங்கிற ஆசை, தான் உயிர் வாழணுங்கிற ஆசை இருக்கிறதுனால தான் ஞாபக சக்தி போயிட்டா கூட. பாருங்களேன், கோமா ஸ்டேஜில் ஞாபக சக்தி போயிடுச்சிங்க. ஞாபக சக்தி போனாலும் ஞாபக சக்தி விட வலிமையான ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் ஆசைங்க. அப்போ உயிர் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்து பார்த்தீங்கன்னா ஞாபக சக்தியை விட உயர்ந்தது என்று இங்கே பார்க்க முடியுது. அப்போ ஆசை என்பது ஞாபக சக்தியை காட்டிலும் மேலானது. ஆசையின் பல்வேறு தூண்டுதலால் தான் எதுவும் நம் நினைவுக்கே வரும், பிறகு அதை நிறைவேற்ற நாம் செயலில் இறங்குவோம், அதன் பிறகு அதனுடைய பலனை அடைவோம். அப்போ ஆசையினால்தான் எல்லா விருப்பங்களும் நிறைவேறுகின்றது, ஆசையும் வீண் போகாது. எனவே ஆசையை கூட நீங்கள் பிரம்மமாக உபாசிக்கலாம் என்று தான் சனத்குமாரர் சொன்னார். ஏன் நான் ஞாபகத்துக்கு அப்புறம் இந்த ஆசை வரல அப்படின்னா, இந்த இடத்துக்கு வரணுங்கிறதுக்காக நிறுத்தி வச்சிருந்தேன். அப்போ ஆசையை உபாசிக்கின்றவன் எந்த அடிப்படையில் உபாசிக்கிறான் அப்படின்னா, தான் உயிர் வாழப்போகிறோம் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அந்த ஆசை இருக்கு. நம்ம எல்லோருமே உயிர் வாழ்வதே ஆசையின் அடிப்படையில் தான். நாளைக்கு விடிஞ்சு எழுந்திருச்ச உடனே நான் இப்படியெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நான் நாளைக்கு நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு ஒருத்தன் எப்போ வந்து ஆல்ரெடி ஷெடியூலை டிசைன் பண்ணிட்டு படுக்கிறானோ, அவன் அந்த ஷெடியூல் போட்டது காரணமே ஆசை தானுங்க. அந்த ஆசை இல்லாமல் அந்த ஷெடியூல் அவனால் அமைக்கவே முடியாது. மறுநாள் காலையில் நான் எழுந்து இதை செய்ய போகிறேன், இவரை போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு ஒவ்வொரு ப்ரோக்ராம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரோக்ராம் இருக்கும். அது நாளை, நாளை மறுநாள், அல்லது அடுத்த வாரம், அடுத்த மாதம், அடுத்த வருடம், இப்படி நம்ம வந்து போட்டு வச்சுருப்போம். இது எல்லாம் எதனால் போட்டிருக்கோம் அப்படின்னா, ஆசையினால் போட்டிருக்கோம். அப்போ இங்கே ஆசையை உபாசிப்பவன் அதை பிரம்மமாகவே உபாசிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்போ ஆசையை காட்டிலும் மேலானது ஏதாவது இருக்கான்னா, இருக்கு. அதுக்கு வந்து பிராணன் என்று பெயர். இப்போ வந்து ஆசையை காட்டிலும் மேலானது பிராணன். பிராணன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பிராணன் அப்படிங்கிறது நமக்கு உடம்புக்குள்ள பஞ்ச பிராணன்கள் இருக்கு. பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன் அப்படின்ட்டு நம்மக்கிட்ட ஐந்து வாயுக்கள் இருந்தாலும், இது எல்லாத்துக்கும் ஆதாரமாக ஒட்டுமொத்த பிராணன் இருக்கு இல்லையா? அந்த பிராணன் யாரு? அதுதான் ஹிரண்ய கர்ப்பன், அதுதான் பிரம்மா. இந்த ஈஸ்வரன், சக்தி, பிரபஞ்சம் அப்படின்லாம் நம்ம பல பேரில் வச்சுருக்கோம் இல்லையா, அவர் தான் இங்கே வந்து உயிர் என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு உடலுக்குள்ளேயும் நமக்கு பிராணனா மூச்சா யார் இயங்கிட்டு இருக்கா? ஈஸ்வரன் தான் இயங்கிட்டு இருக்கான். ஈஸ்வரனே சுவாசமாக நமக்குள்ளே போய் வந்துட்டுருக்கான். அந்த சுவாசத்துக்கு பேர் தான் சோகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது உள்ளே போகும்போதும் வெளியே வரும்போதும் ஓம்காரமாகவே அது ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. அது அஜபா ஜபம், அதாவது ஜபிக்காத ஜபம் என்றெல்லாம் பார்த்தோம். அப்போ அப்படிப்பட்ட இறைவனே எல்லாமாக இருக்கிறதுனால அவனை விராட்டு, விஸ்வரூபம் அப்படின்னு பல பெயர்களையும் நம்ம அழைக்கிறோம். அப்போ இந்த உலகில் இருக்கின்ற ஜீவர்கள் எல்லோருமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிரண்ய கர்ப்பன் தான். அப்போ அப்படிப்பட்ட ஹிரண்ய கர்ப்பனாக இருக்கின்ற ஈஸ்வரனே எல்லாமாக இருக்கிறதுனால அவனை நம்ம எப்படி பார்க்குறோம்? உறவுகள்லையும் பார்க்குறோம், உலகமாகவும் பார்க்குறோம். இப்போ பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர இறைவன் நிறைந்திருக்கிறான் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது, இப்போ ஒவ்வொன்றிலையும் தெய்வீகத்தன்மையை நம்ம பார்க்குறோம். அதனால தான் கல்லையும் கடவுளாக்கி வழிபாடு பண்ணுறோம். அப்போ நம்ம இங்கே எல்லாமே ஈஸ்வர நியதிக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும்போது அந்த கல்லையே நம்ம கடவுளாக மதித்து வழிபாடு பண்ணும்போது உயிருள்ள ஜீவர்களுக்கு நம்ம எவ்வளோ மரியாதை கொடுக்கணும், உயிருள்ள ஜீவர்களை நம்ம எப்படி மதிக்கணும், அப்போ அதை தான் மகான்கள் சொல்லி கொடுக்கும்போது மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிற அடிப்படையில் முதல்ல அம்மா, அப்புறம் அப்பா, அப்புறம் குரு, அப்புறம் தான் கடவுள். அப்படி தான் இந்த நான்கு நியதிகள் நமக்குள்ளே வரும். ஏன்னா சொல்லிக் கொடுக்கும்போது கடவுளுக்கு மேலே ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, அப்படி சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன் அப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ அம்மா அப்பா இல்லாமல் நாம் இல்லை, அம்மா அப்பா மூலமாக தான் நாம் வந்திருக்கிறோம். அப்போ நாம் வெளிவந்த பிறகு நமக்கு இந்த உலகத்தை முதல் முதல்ல காட்டி கொடுக்குறதும் நம்மளை உயிரோட்டம் உள்ள ஒரு ஜீவனை வாழ வைக்கிறதும் அப்பா அம்மா தான். அப்போ அப்பா அம்மா மூலமாக நாம் வந்து ஒரு நிலையை அடையணும், ஒரு தகுதியை அடையணும் அப்படிங்கிற பிறகு நமக்கு கல்வி கொடுப்பவர் குரு. அப்போ கல்வியை வந்து குரு நமக்கு உபதேசிக்கும் போது இது மாதிரி அத்தியாத்ம ஞான கல்வியை நமக்கு கொடுத்து நம்மளை உபதேசம் பண்ணி நல்ல உயர் பரிமாணத்தில் நம்மளை தூக்கிட்டு வந்து காட்டும்போது அப்போ தான் இறைவன் யாருன்னு நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி இறைவன் யாருன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இறைவன் பற்றி நமக்கு தெரியவே வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான், கேட்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான். நமக்கு அனுபவத்துக்கு வராத விஷயங்கள் வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டோம், நம்பிக்கவும் வராது. அது உண்மைதானே. ஏன்னா எதுவுமே வந்து நமக்கு நம்முடைய அனுபவத்துக்கு வராத விஷயங்களை வந்து யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்ட்டு அப்படியே நம்ம கேட்கவும் முடியாது, அதில் சந்தேகத்தோடவே இருப்போம். அப்போ நம்ம வந்து தெளிவு அடையணும்னா குரு மூலமாக மட்டும்தான் தெளிவு அடைய முடியும். அப்போ குரு வந்து காட்டி கொடுப்பார் இறைவனை. நீ தேடும் பொருள் எதுவோ அது நீ தான் அப்படின்னு நமக்கு காட்டி கொடுக்கறது தான் இங்கே குரு தேவைப்படுறாரு. அப்போ இறைவன் அப்படின்னு கடைசியாக நீங்கள் பார்த்தாலும் அது நானே தான் நமக்குள்ளே உணரும்போது இங்கே எல்லாம் ஒன்று அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய ஒரு உண்மை நமக்கு உணரப்படுது இல்லையா. அப்போ தான் இங்கே வந்து மாதா பிதா மற்ற நம்முடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும், நம்முடைய உறவுகள் ரீதியாகவும் புரிய வரும். ஆனால் பெரியவர்களை வந்து மரியாதை இல்லாமல் பேசுவது அதை அவர்களை கொன்று விடுவதற்கு சமம் என்று இந்த இடத்துல ஒரு மந்த்ரா வருது. இந்த இடத்துல வரக்கூடிய மந்த்ரா என்ன வருதுன்னா, உபனிஷத்தில் இங்கே எல்லாமே பிராணனே வந்து பிரம்மமாக இருக்கிறதுனால மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இதை பாடுறாரு. எங்கெங்கு காணினும் சக்தியடா அப்படின்னு சொல்லி மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய பாடல் இருக்குது. சக்தியை பற்றி அவர் பாடும்போது எங்கெங்கு காணினும் சக்தியடாங்கிறார். சக்தியின் ஆடலே இந்த உலகம், காற்று வீசுவது, மலை பொழிவது, சூரியன் தகிப்பது, சந்திரன் குளிர்வது, கடலிலே அலைகள் எழுவது போன்ற எல்லாமே இயற்கையினுடைய அத்தனை நீதிகளும் ஒரு சக்திக்கு உட்பட்டு இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை இங்கே மகான்கள்லாம் நமக்கு சுட்டி காட்டுறாங்க. அப்போ அப்படிப்பட்ட சக்தி எப்படி இருக்குது? ஒரு பிராணசக்தியாக இருக்குது. அதே பிராணசக்தி தான் மனோசக்தியாக இருக்குது. அதே மனோசக்தி தான் புத்தி சக்தியாக விரியுது. அப்போ இப்படி தான் அந்த சக்தியானது ஒரு சக்தியிலிருந்து வேறு ஒரு சக்திக்கு பரிணாமம் அடையுது. அப்போ அந்த பரிணாமம், அந்த பரிணாம வளர்ச்சியை வந்து நம்ம உடல் ரீதியாகவும் பார்க்கலாம், உள்ளத்தின் ரீதியாகவும் பார்க்கலாம். அப்படித்தான் இங்கே நமக்கு இயல்பாகவே இயற்கை வந்து இயங்கிட்டு இருக்கு. அப்போ நம்முடைய இயக்கத்தில் இங்கே புற இயக்கம் அக இயக்கம் எல்லாமே ஒரு சக்தியை மையமாக கொண்டு தான் இங்கே இயங்குகின்றது என்று வேதகால முனிவர்கள் நமக்கு சொல்லும்போது அந்த சக்திக்கு என்ன பேர் வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிராணன் என்று நம்முடைய பண்டைய ரிஷிகள் அழைத்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த பிராணன் தான் இங்கே உயிர். அப்போ அந்த உயிர் இருந்தால்தான் இங்கே உலகம் இருக்குது, இல்லைனா உலகம் இருக்காது. அப்போ பிராணன் என்பது ஒரு தனி கருத்தாகவே உபனிஷதங்களில் ஆராயப்படுகிறது. ஆனால் பிரம்மசூத்திரத்தின் ஆசிரியரான ஸ்ரீ பாதநாராயணரும் அவரை தொடர்ந்து ஸ்ரீ சங்கரர் போன்ற தத்துவ ஞானியரும் பிராணன் என்பதை இறைவனாகவே கொண்டு தங்கள் தத்துவங்களை விளக்க முற்பட்டிருக்கின்றனர் என்பதையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ பிராணன் என்பது மிகவும் அற்புதமான ஒரு தனி கருத்து, அதனை பிரபஞ்ச சக்தியாக புரிந்து கொள்வது மிக மிக சிறப்பு என்பதாக இங்கே பார்க்கிறோம். இதை பற்றி நம்முடைய சமீபத்தில் வாழ்ந்து மறைந்த சுவாமி விவேகானந்தர் கூட தன்னுடைய ராஜயோகத்திலே பிராணசக்தியை பற்றி மிக சிறப்பாக ஆராய்ந்து அவருடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார் என்று நம்ம பார்க்க முடியுது. அதை நம்ம இங்கே மேற்கோளிட்டு காட்டுறோம். ஏன் அப்படின்னா, எல்லா மகான்களுடைய கருத்துக்களையும் நம்ம முன்னிறுத்தி தான் நம்ம இந்த பாடங்களை படிச்சுட்டு இருக்கோம். இப்போ நம்ம உபநிஷதங்கள் அப்படின்னு எடுத்துட்டா நம்ம வெறும் பண்டைய ரிஷிகளை மையமாக வச்சு பார்க்கறது கிடையாது. ஏன்னா பண்டைய ரிஷிகள் வந்து உபநிஷதங்களை காலத்துக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் நாம் வந்து நவீன காலத்துக்கு தகுந்த மாதிரியும் அதை புரிஞ்சு படிக்கணும் இல்லையா. அப்படியே நம்ம வந்து அந்த காலத்தில் அப்படி சொல்லிட்டாங்க, அப்படியே நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் இன்றைய காலங்கள் இருக்கிறவங்களுக்கு புரியாது. ஏன்னா காலம் மாறுகின்ற பொழுது மனோநிலை மாறும், மக்கள் மாறுவாங்க. அப்போ எல்லாமே இங்கே மாற்றத்துக்கு உட்பட்டே கொண்டிருக்கிறதுனால நாமளும் மாற்றத்துக்கு உட்பட வேண்டியதாக இருக்கு இல்லையா. அப்படி தானே இங்கே எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் வேதங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பண்டைய காலத்தில் எதில் இருக்கு? எல்லாமே ஓலைச்சுவடி. அப்புறம் ஓலைச்சுவடியில் தான் நான் படித்து காட்டுவேங்க, ஓலைச்சுவடியில் தான் கிளாஸ் எடுப்பேங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்புறம் அது ஓலைச்சுவடியிலேருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், பேப்பருக்கு வந்தோம். பேப்பர்கள் மூலமாக புத்தகங்களாக பிரிண்ட் பண்ணோம். அப்புறம் பிரிண்டிங் புக்கை வச்சு நம்ம நிறைய பாடங்கள் எல்லாம் படிக்கிறோம். அப்புறம் புத்தகங்களோடு நின்றுட்டோமா? நான் இல்லையே. இப்போ நவீன டெக்னாலஜி என்ன ஆயிடுச்சு, எல்லாருடைய கையிலையும் ஒரு ஐபேடு வந்துருச்சு, எல்லார் கையிலையும் ஒரு லேப்டாப் இருக்குது. அப்போ மொபைல் ஃபோன், லேப்டாப், ஐபேட் அப்படின்னு எல்லாமே அட்வான்ஸ்டு டெக்னாலஜி நம்ம கையில் வந்ததுனால இப்போ நம்ம இனிமேல் பேப்பரே தேவையில்லை, பேப்பருடைய உபயோகத்தை நம்ம குறைச்சிக்கலாம். அப்போ லேப்டாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பெரிய ஐபேடு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு A4 சைஸ் வாங்கிக்கிட்டின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் புக்கெல்லாம் அதுலேயே படிச்சுக்கலாம். நீங்கள் புக்கு பிரிண்ட் எடுத்து படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, லேப்டாப்லேயும் ஐபேட்லேயும் நீங்கள் படிச்சுக்கலாம். PDF ஃபார்மேட்டில் புக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா சைஸ் தான் உங்களுக்கு பெருசாக தேவைப்படுது. மொபைல் ஃபோனில் படிச்சிங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால உங்களுக்கு கண் வந்து வலிக்கும், அல்லது கண் பார்வை வந்து பாதிக்கும். ஆனால் நீங்கள் ஐபேட் வாங்கிட்டீங்கன்னா, பெருசாக வந்து ஒரு A4 சைஸில் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்ஸ் படிக்கிறது ஈஸி, அதுலேயே வந்து ஐ பாதிக்காத மாதிரி அதில் ஃபில்டர்லாம் இருக்குது. அதாவது நீங்கள் கொஞ்சம் காஸ்ட்லியாக போகும்போது புக்ஸ் வந்து அப்படி லேப்டாப் மாதிரி புக்ஸு அல்லது ஐபேட் மாதிரி புக்ஸு, புக்ஸுன்னா நான் என்ன சொல்கிறேன், நோட் பேட் புக்குன்னு பேர் அதுக்கு. அதில் நீங்கள் என்ன வேணால் கொண்டு வந்துக்கலாம், உள்ளே எத்தனை புக்ஸ் வேணால் லோட் பண்ணிக்கலாம், பல லட்சக்கணக்கான புத்தகங்களை நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். அதுதான் இப்போ நவீன டெக்னாலஜி. அப்போ நவீன டெக்னாலஜியில் நீங்கள் புக்ஸ் படிக்கும்போது நீங்கள் இதே உபநிஷத்தை நீங்கள் அப்படியும் படிச்சிக்க முடியும். இல்லை இல்லை, நான் பழைய ஓலைச்சுவடல் தான் படிப்பேன்னு சொல்லி அடம் பிடிக்க முடியாது. காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறோம் இல்லையா. அப்படி தான் மாறும்போது இங்கே சுவாமி விவேகானந்தர் வந்து தன்னுடைய பங்குக்கு இந்த பிராணனை பற்றி பேசுகிறார். அவருடைய பேச்சு என்ன அப்படின்னா, இந்திய தத்துவ ஞானிகளின் கொள்கைப்படி பிரபஞ்சம் இரண்டு பொருட்களால் ஆக்கப்பட்டுள்ளது. அவற்றுள் ஒன்று ஆகாசம். இது எங்கும் வியாபித்து அனைத்திலும் ஊடுருவி உள்ளது. உருவம் உள்ள அனைத்தும், செயற்கையால் விளைந்த அனைத்தும் ஆகாசத்திலிருந்து வெளிப்பட்டுள்ளன. ஆகாசமே காற்றாகவும் திரவப் பொருளாகவும் திடப்பொருளாகவும் ஆகியுள்ளது. சூரியனாக, சந்திரனாக, பூமியாக, நட்சத்திரங்களாக, வால் நட்சத்திரங்களாக ஆகியுள்ளதும் ஆகாசமே. அப்போ மனித உடல், மிருகங்களின் உடல், தாவரங்களின் உடல் என்ற அனைத்துமே, நாம் காணுகின்ற, நாம் உணர்கின்ற, இங்கு நம்முடைய அனுபவத்துக்கு இருக்கின்ற எல்லாமே உண்மையில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாசம்தான். ஏன்னா இங்கே பிரபஞ்சமே ஆகாசத்திலிருந்து தான் உருவாகி இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். நம்முடைய பாடத்திட்டமே அதுதான். ஆரம்பத்திலே வந்து புருஷன், பிரகிருதி அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம பேசும்போது, இங்கே புருஷன் வந்து பிரம்மம், பிரகிருதிங்கிறது வந்து மாயா சக்தி என்று பெயர். அப்போ இங்கே புருஷனும் அந்த மாயையும் சேர்ந்தது தான் இந்த உலகம் அப்படிங்கிற அடிப்படையில் இதனுடைய படைப்பே வந்து ஆகாசங்கிற பூதத்திலிருந்து தான் எல்லா பூதங்களும் உருவாகியது அப்படிங்கிறது தான் நம்ம பஞ்சீகரணம் அப்படிங்கிற பாடத்திட்டங்களில் இதை விரிவாக பார்த்துருக்கோம். அப்போ எந்த சக்தியால் இந்த ஆகாசம் பிரபஞ்சமாக மாறியது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பிராணசக்தியால் தான் என்று மகான்கள், பண்டைய ரிஷிகள் நமக்கு சொல்கிறாங்க. ஏற்கனவே இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன், புரிய வச்சுட்டேன். எப்படின்னா, இப்போ ஈஸ்வரன் அப்படிங்கிறது யாருன்னா, பிரம்மாவினுடைய, பிரம்மானா யார், பரமாத்மா, பரபிரம்மத்தினுடைய மூச்சுக்காற்று தான் இந்த உலகம். அப்போ இங்கே வந்து சுவாசமே இந்த பிரபஞ்சமாக விரிஞ்சு நிற்குது. இந்த சுவாசத்தினால தான் இந்த பிரபஞ்சமே நமக்கு தெரியுது. அப்படின்னா அந்த சுவாசம் எப்படி நமக்கு தெரியுது? உங்கள் உடம்புக்குள்ள உயிராக இருக்கிறதுனால உலகம் தெரியுது. சரி, அது வெறும் உயிராக மட்டும் இருக்கிறதுனால உலகம் தெரியுதானா? இல்லை, அந்த சுவாச காற்றானது நம்ம உடம்புக்குள்ளே போய் மனோ சக்தியாக விரியுது பாருங்க. இங்கே பிராணனே வந்து இன்னொரு பரிமாணத்துக்குள்ளே போகுது. அது எண்ணங்களால் எழுந்த எழுச்சியினால நமக்கு மனமாகவும் மாறுது. அப்போ இங்கே பிராணன் வேறு கிடையாது, மனசு வேறு கிடையாது. இங்கே பிராணனும் மனசும் வேறு வேறு பரிமாணங்கள் இருக்குது, ஆனால் ரெண்டுமே ஒன்று தான். அப்போ அது எந்த அடிப்படையில் இருக்குது? பரமனின் அடிப்படையில் இருக்குது, பரமனின் அதிஷ்டானத்தில் இருக்குது, இறைவனின் அதிஷ்டானத்தில் இருக்குது. அப்போ இறைவனுடைய சுவாசம் தான் இங்கே இந்த பிரபஞ்சமே. இப்படிப்பட்ட இந்த பிரபஞ்சமே இங்கே நம்ம சுவாசத்தில் தான் இயங்கிட்டு இருக்கு. நான் சொல்கிற பிராணன் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற காற்று கிடையாது. அதுக்கு தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு உதாரணம் சொல்லிட்டேன். இப்போ நிறைய பேர் சயின்டிஸ்ட்டுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காற்றுங்கிறது பூமியில் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் இருக்குது, அதுக்கு மேலே போனால் அங்கே காற்று இருக்காது, சுவாசிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. உண்மைதான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்போ காற்றுங்கிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிறதா அப்படின்னா, இல்லவே இல்லை. காற்று இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்க கிடையாது, அது பூமியில் உள்ள ஒரு குறிப்பிட்ட பகுதி வரைக்கும் தான் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மேலே போனால் அங்கே காற்று கிடையாது, அப்போ அங்கே மனிதர்கள் உயிர் வாழ முடியாது, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் நாங்கள் சொல்கிறது வந்து வெளியிருந்து நம்ம எடுக்கிற சுவாச காற்று கிடையாது, நம்மை தக்க வைத்து கொண்டிருக்கின்ற பிராணனாகிய உயிர் இறைவன் அப்படிங்கிற அடிப்படையில் பேசுகிறோம். அந்த உயிர் காற்று, அந்த பிராணக்காற்று ஏன் அப்படின்னா அது வந்து உங்கள் உடம்பை உருவாக்குறதுக்கு தான் துணை புரிஞ்சுது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய கர்ப்பத்துக்குள்ளே இருந்தபோது நீங்கள் சுவாசம் பண்ணிட்டு இருந்தீங்களா? கிடையாது. உங்களுக்கு எங்கே சுவாசம்? நுரையீரலே வளரவே இல்லையே. உங்களுக்கு நுரையீரலே கிடையாது. ஆனால் நீங்கள் உயிரோடு இருந்தீங்களா இல்லையா? அப்போ எப்படிங்க அந்த உயிர் கிடைச்சது உங்களுக்கு? அந்த உயிர் காற்றை பற்றி நம்ம பேசுகிறோம். அதை உயிர் காற்றுங்கிறத விட அதுக்கு பேர் வந்து உயிர்னு வச்சுக்கோங்க. ஏன்னா உயிர் காற்றுனா கன்ஃபியூஷன் வந்துடும், அது எப்படிங்க காற்று அப்படி இருக்கும் அப்படின்ட்டு. உயிர்னா பிராணன்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ நம்ம உயிர் போயிடுச்சின்னு சொல்கிறதுக்கு பிராணன் போயிடுச்சின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த பிராணன் வந்து நீங்கள் சொல்கிற காற்று கிடையாது, அது வந்து நம்முடைய யதார்த்தம், நம்முடைய இயல்பு, நம்முடைய உயிர். அப்போ அந்த உயிர் யாருது? அது இறைவனே உயிராக இருக்கிறான். ஏன்னா அவனுடைய சுவாசம் அப்படிங்கிற அடிப்படையில் பிராணனை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அதை வந்து இங்கே சுவாமி விவேகானந்தர் வந்து விளக்கம் கொடுக்கும்போது, ஆகாசமே காற்றாகவும் திடப்பொருட்களாகவும் திடப்பொருட்களாகவும் சூரியனாகவும் சந்திரனாகவும் பூமியாகவும் நட்சத்திரங்களாகவும் வால் நட்சத்திரங்களாகவும் ஆகியுள்ளது ஆகாசமே. ஆகவே மனித உடல், மிருக உடல், தாவரங்கள் உடல் என அனைத்தும் நாம் காணுகின்றவைகள் அந்த ஆகாசத்தின், அந்த பிராணனின், அந்த உயிரின் அடிப்படையில் தான் உள்ளது என்று இங்கே சொல்கிறார். அப்போ எந்த சக்தியால் இந்த ஆகாசம் வந்து பிரபஞ்சமாக மாறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பிராணசக்தியால் தான், அந்த உயிரினால் தான் இங்கே இந்த உலகம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய விஷயமாக நம்ம பார்க்கிறோம். அப்போ பிராணசக்தி எல்லையற்ற எங்கும் நிறைந்த வெளிப்படு சக்தியாக உள்ளது. இது கல்பத்தின் ஆரம்பத்திலும் முடிவிலும் எல்லா பொருட்களும் ஆகாசமாக மாறுகின்றன. பிரபஞ்சத்தின் எல்லா சக்திகளும் பிராணனில் மீண்டும் ஒடுங்குகின்றன. அடுத்த கல்பத்தில் இந்த பிராணனிலிருந்தே நாம் ஆற்றல் என்று அழைக்கப்படுகின்ற, சக்தி என்று அழைக்கப்படுகின்ற அனைத்தும் வெளிப்படுகின்றன. அப்போ புவியீர்ப்புவாகவும் காந்த சக்தியாகவும் வெளிப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் பிராணனே, எல்லாம் உயிரே அப்படிங்கிறது இங்கே நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ உடல் இயக்கங்களாக, நாடி ஓட்டங்களாக, எண்ணங்களின் சக்தியாக வெளிப்படுவதும் பிராணன் தான். அப்போ எண்ணம் முதல் மிக சாதாரண சக்தி வரை இங்கே எல்லாமே பிராணனின் வெளிப்பாடுகள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ ஏன் இந்த பிராணனை பற்றி நம்ம இங்கே இவ்வளோ தூரம் பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒன்றை விட ஒன்று உயர்ந்தது, ஒன்றை விட ஒன்று உயர்ந்தது அப்படின்னு பார்க்கறது தான் இந்த பூம வித்யா. இந்த பூம வித்யாவே வந்து என்ன, எது மிகவும் உயர்ந்ததோ அதை எனக்கு சொல்லுங்கள் சனத்குமார மகரிஷி அப்படின்னு சொல்லிட்டு நாரத மகரிஷி கேட்குறாரு. அப்போ சனத்குமார மகரிஷி கிட்ட போய் நாரதர் எது உயர்ந்தது, எது பூமான்னு கேட்கும்போது இங்கே ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரும்போது இங்கு ஞாபகத்தை விட உயர்ந்தது வந்து ஆசை, ஆசையை விட உயர்ந்தது பிராணன் அப்படின்னு நம்ம ஏன் பார்க்க வேண்டியதாக இருக்குன்னா இங்கே ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்குது, எதுவும் பிரிக்க முடியாதது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ எல்லையற்ற ஆற்றலின் கதவை இது நமக்கு திறந்து விடுகிறது. உதாரணமாக ஒருவன் ஒருவேளை பிராணனை முற்றிலுமாக அறிந்து அதை கட்டுப்படுத்திவிட்டால் உலகில் எந்த சக்தி தான் அவனுடையது ஆகாது. அவன் சூரியனையும் நட்சத்திர கூட்டங்களையும் அவற்றின் இடத்திலிருந்து பெயர்த்து விட முடியும். அணுவிலிருந்து மிகப்பெரிய சூரியர்கள் வரை இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் அவனால் அடக்கி ஆள முடியும். எனவே பிராணனை இறைவனாக தியானிக்குமாறு சனத்குமார மகரிஷி நாரத மகரிஷிக்கு உபதேசிக்கிறார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ இங்கே எல்லாமே பிராணனுங்கிற அடிப்படையில் செயல்பாட்டில் இருக்கு. அப்போ நிச்சயமாக பிராணன் என்பது நம்பிக்கையை விட உயர்ந்தது. சக்கரங்கள் ஆதாரன் மையத்தில் ஒன்று கூடுவது போல பிரபஞ்சத்தின் அனைத்தும் பிராணனில் ஒன்று கூடுகின்றன. பிராணன் பிராணனாலேயே இயக்கப்படுகின்றன. பிராணனே பிராணனுக்கு பிராணனை கொடுக்கின்றது. பிராணனே தந்தை, பிராணனே தாய், பிராணனே சகோதரன், பிராணனே சகோதரி, பிராணனே ஆச்சாரியர், பிராணனே சான்றோர் என்று இங்கே அடுத்த மந்திரம் சுட்டி காட்டுது. அப்போ இங்கே வந்து என்னன்னா இங்கே உயிர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வரும்போது இப்போ இறைவனே உயிராக இருக்கிறான் என்பதை நீங்கள் உணரும்போது இங்கே எல்லாவற்றிலும் அந்த உயிரை தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர உடல்கள் அடிப்படையில் நீங்கள் அபிமானம் வச்சு பார்க்கக்கூடாது. இது வேறு, அது வேறு, இவன் வேறு, அவன் வேறுங்கிற பிரிவினைகள் எல்லாம் நாம மனதிலே உண்டாக்கி வைக்கப்பட்டவைகள் தானே தவிர இறைவனுடைய நிலைப்பாட்டில் இறைவன் ஒருவனே, அவன் எங்கும் எதிலும் வியாபித்திருக்கிறான், அவன் பிராணனாக இருக்கின்றான், உயிராக இருக்கின்றான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அவன் எல்லோரிடத்திலும் இருக்கின்றான் என்பது நமக்கு நன்றாக தெரியும் என்று நம்ம கடந்த பாடத்தில் சொன்னேன். அப்போ இறைவன் வந்து ஆத்மாவாக இருக்கிறான், உயிராக இருக்கிறான், உணர்வாக இருக்கிறான்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லா இடத்திலும் அவன் தான் இருக்கிறான். அப்போ நீங்கள் அவனை எங்கும் பார்க்க முடியும், எதிலும் அனுபவிக்க முடியும் இல்லையா? இறைவனை வந்து என்னால் பார்க்க முடியலைங்க, என்னால் இறைவனை அனுபவிக்க முடியலைங்கன்னு சொல்கிறது என்ன, மனசு தானே சொல்லுது. ஆனால் உண்மையிலே இறைவனை அனுபவம் ஆக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உயிரை அனுபவமாக்கினாலே இறைவனை அனுபவமாக்கின மாதிரி தானே. அப்ப உயிருங்கிற அடிப்படையில எல்லா உயிரையும் தானாக காண்கின்ற அந்த நியதி தானே இறை நியதி. அப்ப அப்படி பார்க்கும்போது தான் இறைவனை நீங்க அனுபவமாக்க முடியுமே தவிர, அவன் வேறு நான் வேறு, அவனுடைய உயிர் வேறு என்னுடைய உயிர் வேறுங்கிற அந்த பேதமை புத்தி இருந்தா நீங்க எந்த அடிப்படையில் இறைவனை அனுபவமாக்க முடியும்? அனுபவமாக்க முடியாது. ஏன்னா நீங்க இறைவனுக்கு வேறாக இருந்து கொண்டு இறைவனை பிரித்து பார்க்கின்ற அந்த மனோபாவம் உங்களுக்கு இறை அனுபவத்தை உண்டு பண்ணவே பண்ணாது. அப்ப அதை வந்து இந்த இடத்துல இந்த மந்திரம் சொல்லுது. இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, சயதி பித்தரம் வா மாத்திரம் வா பிரதாதரம் வா ஸ்வசாரம் வாச்சாரியம் வா பிராமணம் வா கிஞ்சித் பிரசமித பிரத்யாக திக்வாஸ்து நித்யே வைணவமாகு பித்ருஹா வை துவமசி மாத்ருஹா வை துவமசி பிராத்ருஹா வை துவமசி ஸ்வஸ்ருஹா வை துவமஸ் ஆச்சாரியா வை துவமசி பிராமணவா வை துவமசிதி அப்படின்னு இந்த மந்திரம் முடியுது. இது என்ன சொல்ல வருது இந்த மந்திரம் சான்ஸ்கிரிட்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் நான் இந்த மந்திரத்தை சான்ஸ்கிரிட்ல சொல்கிறேன் அப்படின்னா, இது எல்லோருக்கும் பொதுவான மந்திரங்கிறதுனால சான்ஸ்கிரிட்ல சொல்கிறேன். ஒருவன் தன் தந்தையிடமோ தாயிடமோ சகோதரனிடமோ சகோதரியிடமோ ஆச்சாரியரிடமோ அல்லது சான்றோர்களிடமோ சிறிது கடினமான வார்த்தைகளை கூறினால் மக்கள் அவனிடம், நீ என்ன ஒரு மனிதன்தானா இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறாயே, நீ தாயை கொன்றவன் தந்தையை கொன்றவன் சகோதரனை கொன்றவன் சகோதரியை கொன்றவன் ஆச்சாரியரை கொன்றவன் சான்றோரை கொன்றவன் என்று கூறுவார்கள் என்று இங்கே உபநிஷத் சொல்லுது. இங்கே உபநிஷத் என்ன சொல்லுதுன்னா, தன்னை பெற்ற தாயாகட்டும் தந்தையாகட்டும் சகோதர சகோதரியாக இருக்கட்டும் பெரியவர்களாகட்டும் சான்றோர்களாகட்டும் அவர்களை தகாத வார்த்தையால் நாம் பேசவே கூடாது. அப்படி தகாத வார்த்தையால் நாம் அவர்கள் மனம் நோகிற மாதிரி ஒரு வார்த்தை பேசிட்டோம் அப்படின்னா அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வார்த்தையாலேயே அவர்களை கொன்று விடுகிறார்கள் அப்படின்னு இங்கே சொல்லிட்டாங்க. இங்கே உபநிஷத் என்ன சொல்லுது அப்படின்னா, தகாத வார்த்தையை நீங்கள் ஒரு தாயினிடத்தில் பேசிட்டாலும் சரி, தந்தை இடத்துல பேசிட்டாலும் சரி, சகோதரனிடத்தில் பேசிட்டாலும் சரி, அல்லது ஒரு ஆச்சாரியர் இடத்துல பேசிட்டாலும் அந்த வார்த்தையானது அவர்களை கொன்று விடுகிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை இந்த இடத்துல இந்த உபநிஷத் சொல்லுது. அதனால் இங்கே வந்து நம்ம இந்த உபநிஷத்து வந்து எதுக்காக அதை அப்படி சுட்டி காட்டுதுன்னா, அந்த மரணம் அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் நமக்கு நிகழுதுங்க, பிராணன் வந்து உடம்பை விட்டு பிரிவது தான் மரணம் சொல்கிறோம். மரணம் அப்படின்னா இப்போ நான் இந்த உடம்பு போயிடுச்சின்னு எப்படி சொல்கிறோம், பிராணன் போயிடுச்சிங்க அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அந்த பிராணன் போயிடுச்சின்னா அது மரணம்ங்கிறது நமக்கு எப்படி புரியுதோ அது மாதிரி பெரியவர்களை எதிர்த்து பேசுவதும் கடினமான வார்த்தைகளை கையாளுவதும் அவர்களை கொல்வதற்கு சமம் என்பதாக இந்த மந்திரம் கூறுகிறது என்று இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே உபனிஷத் மந்திரம் வந்து என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு மனிதனை வந்து குருவாக இருக்கட்டும் தாய் தந்தையராக இருக்கட்டும் சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும் அல்லது பெரியவர்களாக இருக்கட்டும் அவர்களை தகாத வார்த்தைகள் நாம் பேசிவிட்டோமானால் அந்த வார்த்தைகளாலே அவர்களை நாம் கொன்று விடுகிறோம். அப்போ அது வந்து ஒரு கொலை செய்ததற்கு சமம். அப்போ அந்த குற்றம் இருக்கு இல்லையா, அது சான்றோரை கொன்றவன் என்ற குற்றம் இருக்கு பாருங்க, அது கொலை குற்றமாக மாறி அதற்குண்டான தண்டனைகளும் நமக்கு கிடைக்கும். அதுதான் கர்மா. கர்மா தியரி வந்து இப்படித்தான் நம்ம வந்து தாக்கும். அப்போ இந்த நேதியை வந்து புரிஞ்சுக்கிட்டு வாழணும். இப்போ அதனால் நம்ம வந்து எல்லா உயிர்களிடத்திலும் இறைவனை பார்ப்பதினால இங்கே யாரையுமே நம்ம வந்து தரக்குறைவாக பேசுவதோ திட்டுவதோ அவர்களை உதாசீனப்படுத்துவதோ கூடாது. ஏனென்றால் இருப்பதெல்லாம் இறைவனை அப்படிங்கிற இந்த ஆத்ம ஞானத்தில் இந்த அத்யாத்ம ஞான கல்வியினால் நாம் இதை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று இந்த இடத்துல உபநிஷத்து நமக்கு சுட்டி காட்டுது. அப்போ ஒருவனுக்கு பிராணன் வெளியேறிய பிறகு, அதாவது மரணத்துக்கு பிறகு, அவர்களை சிதையில் அடுக்கி, சிதையில் அடிக்கன்னா இப்போ நம்ம எரிக்க போகிறோம், அப்போ என்ன கொண்டு போகிறோம், கொண்டு போய் ஒரு மயானத்தில் வந்து கட்டைகள்லாம் அடுக்கி வச்சு அந்த கட்டையில் அவருடைய பாடியை படுக்க வச்சு அதுக்கு மேலே என்ன பண்ணுவோம், வரட்டி வைப்போம், கற்பூரத்தை வைப்போம், எரிச்சிடுவோம். எரிச்சிட்டோம்னா திபு திபுன்னு எரியும். அப்படி எரியும் போது வெட்டியான் இருக்கிறான்ல, அது எரிக்கக்கூடிய வெட்டியான் இருப்பான், அவன் என்ன பண்ணுவான், அந்த எரியிற பணத்தை வந்து ஒரு குச்சி எடுத்து குத்து குத்து குத்தி திருப்பி விடுவான். அப்போ எடுத்து அவன் குத்தி திருப்பி விட்டாலும் சரி, அதை எரிக்கிறதுக்கே அக்னி வைக்கிறது யாரு, பையனே தான் அக்னி வைப்பான். ஒரு பிணத்தை எரிக்க கொண்டு போய் அம்மாவுடைய பிணத்தை அங்கே கிடைக்கும், அப்பாவுடைய பிணம் அங்கே கிடைக்கும், ஆனால் பிணத்தை வந்து எரிக்கிறதுக்கு தன்னுடைய கையாலேயே பற்ற வச்சிருவான். அப்போ தன்னுடைய கையாலேயே பற்ற வச்சு எரிக்கிறான்னா அந்த எரிக்கிற சக்தி இருக்கு பாருங்க, அந்த எரிக்கிற தப்பு இருக்கு பாருங்க, அதை வந்து சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நீ தாயை கொன்றவன் தந்தையை கொன்றவன் சகோதரனை கொன்றவன் சகோதரியை கொன்றவன் ஆச்சாரியரை கொன்றவன் என்றெல்லாம் சொல்வது கிடையாது. இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த பாயிண்ட்டு. அதாவது ஒரு இறந்து போன பிறகு அது தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் அவர்களுக்கு நம்ம வந்து சிதையில் கொண்டு போய் நெருப்பை வைக்கும்போது அந்த அக்னியினால் அவர்கள் உடலை நம்ம எரிக்கும்போது அந்த இடத்துல நம்ம உண்மையில் எதை எரிக்கிறோம், வெறும் டெட்பாடி எரிக்கிறோம், அதாவது அங்கே இறந்து போன பிணத்தை எரிக்கிறோம். அப்போ அங்கே டெட்பாடியை வந்து நீங்கள் அம்மாவாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் அது உயிர் இல்லைன்னா அது பிணம் தானே. அப்போ இறந்து போன பிறகு அது பிணம். அப்போ அந்த பிணத்தை நீங்கள் என்ன பண்ணாலும் அங்கே உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, அங்கே உங்களுக்கு கர்மாவும் இல்லை, பாவமும் இல்லை, புண்ணியமும் இல்லை. ஆனால் உயிரோடு இருக்கும்போது நீங்கள் அவர்களை வார்த்தைகளால் கொன்று விட்டால் அது கொலைக்கு சமம் என்று இங்கே சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அப்போ இறந்து போன தாயை நெருப்பை வைத்து எரித்தாலும் கூட அவன் தாயை கொன்றவனாக மாட்டான், ஏனால் அதை நம்முடைய சாஸ்திரம் அங்கீகாரம் பண்ணுது. இறந்து போன தந்தையை நெருப்பை வைத்து எரித்தாலும் இறந்து போன தந்தையினுடைய உடலைத்தான் எரிக்கின்றானே தவிர தந்தையை அவன் எரிக்கவில்லை. ஆகவே அங்கும் அவன் கொலை செய்யவில்லை, அவன் தாயையோ தந்தையையோ அங்கு அவமதிக்கவில்லை. ஆனால் உயிரோடு இருக்கும்போது வார்த்தைகளால் தாயையோ தந்தையையோ ஆச்சாரியனையோ அவன் திட்டிவிட்டான் என்றால், கடுமையான வார்த்தைகளால் சொற்களால் அவன் பேசிவிட்டான் என்றால் அவன் அவர்களை கொன்றதற்கு சமம் என்று இந்த இடத்துல உபநிஷத் சுட்டிக்காட்டுது. ஏன் இதை சுட்டிக்காட்டுது? அதுதான் முக்கியம். அதுக்கு பேரு பிராணன். இதெல்லாம் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அது இப்போ நேரம் இல்லாததுனால அடுத்த வகுப்பில் வச்சுக்கலாம். ஆகவே இன்றைக்கு நேரம் கருதி இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.